SBS தமிழ்.
வணக்கம் யூசுப் அவர்களே.
வணக்கம்.
இப்போ ஒரு வங்கிக்கு சென்று வீடு, வீட்டு கடன் அல்லது கடன் அட்டை அல்லது பர்சனல் லோன் இப்படியானவற்றுக்கு நாங்கள் விண்ணப்பம் செய்கின்ற போது இந்த கிரெடிட் ரேட்டிங் அல்லது கிரெடிட் ஸ்கோர் எங்களுடையது எப்படி இருக்கிறது என்று பார்ப்பார்கள் இல்லையா?
ஆமாம், ஆமாம்.
அது பார்ப்பது ஒரு புறம் இருந்தாலும் அது என்ன என்று சொல்லி முதலில் விளக்க முடியுமா?
இந்த கிரெடிட் ஸ்கோர் என்று சொல்வதை நான் விவரமாக சொல்வதற்கு முன்பாக ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் இப்பொழுது என்னிடம் ஒருவர் கடன் கேட்க வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் எனக்கு தெரிந்திருந்தாலும் நான் அவரை பற்றி ஒரு கணிப்பு எனக்கு தேவைப்படுகிறது. அதாவது அவர் முன்பு வேறு யாரிடமாக கடன் வாங்கியிருக்கிறாரா, அப்படி வாங்கியிருந்தால் அதை எப்படி செலுத்தியிருக்கிறார், முழுவதும் செலுத்தியிருக்கிறாரா என்பதெல்லாம் தெரிந்த பிறகுதான் நான் அவருக்கு கடன் கொடுக்க விருப்பப்படுவேன். அதே மாதிரி தான் இந்த வங்கிகளும் செயல்படுகின்றன. நான் இப்பொழுது ஒரு வங்கிக்கு சென்று வீடு வாங்குவதற்காகவோ அல்லது ஒரு வாகனம் வாங்குவதற்காகவோ கடன் கேட்டிருந்தால் அதை கொடுப்பதற்கு முன்பாக அவர்கள் என்னுடைய வருமான செலவு நிலைகளை பற்றி, மற்றபடி நான் ஏதாவது பில்களை எதுவும் செலுத்தாமல் இருந்திருக்கிறேனா, இல்லை கடனாளியாக நெடுநாளாக இருந்திருக்கிறேனா என்பதெல்லாம் பார்த்த பிறகுதான் அவர்கள் அதை கடன் கொடுக்க விருப்பப்படுகிறார்கள். இந்த என்னுடைய நிலைமையை அவர்கள் ஒரு கணிப்பாக, ஒரு எண் என்று வைத்திருக்கிறார்கள். என்னுடைய நிலைமையை பற்றி தெரிந்து ஒரு கணிப்பு எடுத்து அந்த எண் அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் கடன் கொடுக்க விருப்பப்படுகிறார்கள். அந்த எண்ணைத்தான் கிரெடிட் ஸ்கோர் அல்லது கிரெடிட் ரேட்டிங் என்று சொல்கிறார்கள்.
சரி, இந்த கிரெடிட் ஸ்கோரை அல்லது இந்த கிரெடிட் ரேட்டிங்கை யார் செய்கிறார்கள் அல்லது யார் உருவாக்குகிறார்கள்?
அதாவது ஒருவருடைய கடன் அல்லது மற்றபடி அவர்கள் செலுத்தக்கூடிய பில்கான பணத்தொகை, அவர்கள் அதை எப்படி செலுத்தினார்கள், நேரத்தோடு செலுத்தினார்களா, இந்த மாதிரியான பல விவரங்களும், அவர்களுடைய கிரெடிட் கார்டு, அவர்களுடைய அந்த கிரெடிட் கார்டோட பேலன்ஸ், மொத்த தொகை எவ்வளவு இருக்கிறது, அதை அவர்கள் மாதம் மாதம் நேரத்தில் செலுத்தினார்களா, இந்த மாதிரியான பல தகவல்களையும் ஒரு நிறுவனம் சேகரிக்கிறது. இப்போ நான் என்று வைத்துக்கொண்டால் நான் இந்த மாதிரி மாதம் மாதம் என்னுடைய வீட்டு கடனுக்கான வட்டியை செலுத்துகிறேனா, கிரெடிட் கார்டை மொத்தமாக நான் மாதம் மாதம் செலுத்துகிறேனா என்றெல்லாம் சொல்லப்போனால் என்னுடைய எலக்ட்ரிசிட்டி பில், டெலிஃபோன் பில், தண்ணீருக்கான பில் முதலியவற்றை, $150 மேலான எந்த பில்லையும் ஒழுங்காக செலுத்துகிறேனா என்று விவரங்களெல்லாம் ஒரு நிறுவனம் சேகரிக்கிறது. ஆஸ்திரேலியாவில் 4-5 நிறுவனங்கள் இந்த மாதிரி இருக்கிறது. அந்த நிறுவனம் இதையெல்லாம் ஒரு கணக்காக எடுத்து அதிலிருந்து ஒரு அவர்கள் ஒரு ரேங்க் மாதிரி செய்கிறார்கள். சைபரிலிருந்து 1200 வரைக்கும் ஒரு ரேங்க் மாதிரி போட்டு அதை நான் நல்லபடியாக எல்லாற்றையும் செலுத்தியிருந்தால் என்னுடைய ரேங்க் அதிகமாகும், நான் ஒழுங்காக செலுத்தவில்லை என்றால் என்னுடைய ரேங்க் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி நிறுவனங்கள், 4-5 நிறுவனங்கள் இதை சேகரித்து கிரெடிட் ஸ்கோர் என்று தயாரிக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 800 மேல் இருந்தால் எக்ஸலன்ட் ஸ்கோர் என்று சொல்வார்கள், 700-800 வரைக்கும் இருந்தால் வெரி குட் ஸ்கோர், அந்த மாதிரி ஒரு கணிப்பெடுத்து மிகவும் குறைவாக இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு ரேட்டிங்காக எடுத்துக்கொள்ளப்படாது.
சரி, இந்த கிரெடிட் ஸ்கோரை அல்லது கிரெடிட் ரேட்டிங்கை யார் உபயோகிக்கிறார்கள், எதற்காக உபயோகிக்கிறார்கள் என்று சொல்லுங்கள்.
முக்கியமாக இந்த கிரெடிட் ஸ்கோர் என்ற கணிப்பை வங்கிகளும் கடன் கொடுக்கும் மற்ற நிறுவனங்களும் உபயோகிக்கின்றன. இந்த கணிப்பு எண்ணின் மூலம் ஒருவரின் ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது அவருக்கு கடன் கொடுத்தால் அந்த கடன் திரும்ப ஒழுங்காக வருமா என்று தெரிந்து கொள்ள அது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஒருவரின் கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் அவர் கடனை ஒழுங்காக திருப்பி கொடுக்கக்கூடும் என்று அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள். குறைவாக இருந்தால் அவரால் கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் போகலாம் என்று வங்கிகள் கணிப்பு செய்கிறது.
இப்போ வந்து இந்த கிரெடிட் ஸ்கோர் நன்றாக இருந்தால் நல்லது, ஆனால் குறைவாக இருந்தால் பிலோ அவரேஜ் அப்படியானவர்களுக்கு என்ன பாதிப்பு அல்லது என்ன நடக்கக்கூடும்?
இப்பொழுது நான் ஒரு வங்கிக்கு போய் கடன் தொகை கேட்கிறேன். அவர்கள் என்னுடைய கிரெடிட் ஸ்கோரை பார்க்கிறார்கள். என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் மிகவும் குறைவாக இருந்தால் ஒன்று, அவர்கள் நான் கேட்கும் கடனுக்கு அந்த தொகைக்கு பதிலாக குறைவாகத்தான் தருவேன் என்று சொல்லலாம். இல்லை என்றால் மற்றவர்களுக்கு அவர்கள் கேட்கும் வட்டியை விட, அந்த கடனுக்கான வட்டியை விட என்னுடைய தொகைக்கான வட்டி அதிகமாக இருக்கலாம். இன்னும் சில சமயங்களில் ஒருவேளை அவர்கள் எனக்கு கடன் தராமல் கூட நிராகரிக்க செய்யலாம். ஆனால் ஒன்று விஷயம், அந்த மாதிரி அவர்கள் நிராகரித்தால் அதற்கு இந்த மாதிரியான காரணம், உன்னுடைய கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும்.
ஒருவர் அப்படி நிராகரிக்கப்படும் வரைக்கும் அவருக்கு தெரியாது இல்லையா, அவருடைய ரேட்டிங் வந்து குறைவாக இருக்குது அப்படி என்று சொல்லி. அப்போ அவர் தன்னுடைய அந்த கிரெடிட் ரேட்டிங்கை முதலிலேயே பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டுமா?
நிச்சயமாக அந்த மாதிரி செய்வது மிகவும் நன்மை. நான் ஒரு வீடு வாங்க கடன் கேட்டு ஒரு வங்கிக்கு போகிறோம், வீட்டின் பத்திரத்தின் மேல் தான் அவர்கள் கடன் கொடுப்பார்கள். இருந்தாலும் கடனை ஒழுங்காக திருப்பி தர வேண்டும் என்று மாதம் மாதம் கடனை ஒழுங்காக அடைப்பார் என்று வங்கிக்கு தெரியாது. அதற்காகத்தான் அந்த வங்கிகள் இந்த கிரெடிட் ஸ்கோரை தெரிந்து கொள்கின்றன. முக்கியமாக ஒருவர் ஏற்கனவே பில்களுக்கு பணம் செலுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டிருந்தால் அல்லது அவருக்கு இந்த டீஃபால்ட் நோட்டீஸ் என்று சொல்வார்கள், அதாவது அவரால் பணம் செலுத்த முடியவில்லை, இப்பொழுது நாம் மின்சார கட்டணம் என்று எடுத்துக்கொள்ளலாமே, அந்த நிறுவனத்திலிருந்து அவர்கள் திருப்பி கேட்கிறார்கள், மீண்டும் நான் அதற்கு ஒழுங்காக பதில் சொல்லாமல் 60 நாட்களுக்கு மேல் தாண்டிவிட்டால் இந்த டீஃபால்ட் நோட்டீஸ் என்று ஒன்று வரும். அந்த மாதிரியான தகவல்கள்லாம் போயிருந்தால் அவருடைய கிரெடிட் ஸ்கோர் அதை பாதித்திருக்கும், அதனால் பாதித்திருக்கும். ஒருவேளை அது குறைவாக கணிக்கப்பட்டு கூட இருக்கலாம். அப்படி நேர்ந்திருந்தால் அவர் கேட்கும் கடன் அவருக்கு கிடைக்காமல் போய்விடும். இந்த மாதிரியான கட்டங்களில் அவர் கடன் கேட்கப் போவதற்கு முன்பாகவே தன்னுடைய கிரெடிட் ஸ்கோர் என்ன என்பதை தெரிந்து கொள்வது நல்லது.
சரி, ஒருவர் எப்படி தன்னுடைய கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்கிறது என்று என்ன வழிகளூடாக தெரிந்து கொள்ளலாம்?
இந்த ஆஸ்திரேலியாவில் 4 நிறுவனங்கள் இருக்கின்றன இந்த மாதிரியான கிரெடிட் ஸ்கோரை தயார் செய்வதில். இக்யூஃபாக்ஸ் என்று ஒரு நிறுவனம், மற்றபடி செக் யுவர் கிரெடிட், எக்ஸ்பீரியன் கிரெடிட் ரிப்போர்ட் மற்றும் டாஸ்மேனியா மாநிலத்தில் டாஸ்மேனியன் கிரெடிட் சர்வீஸ் என்று இந்த நிறுவனங்கள் இருக்கின்றது. இந்த நிறுவனத்தின் நாம் வெப்சைட் அதாவது இணையதளத்தில் சென்று நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது என்னுடைய பெயர், பிறந்த நாள் மற்றும் இருக்கும் இடம், இன்னும் பல தகவல்கள், மெடிக்கேர் நம்பர் அல்லது டிரைவர் லைசன்ஸ் நம்பர், இந்த மாதிரியான தகவல்களை போட்டு அதன் மூலம் நாம் மனு செய்தால், அதாவது வெப்சைட்டில் இணையதளத்தில் மனு செய்தால், நம்முடைய மொத்தமான அந்த கிரெடிட் ரிப்போர்ட்டிங், அதாவது நான் எந்த வங்கியில் எவ்வளவு பணம் இருக்கிறது, எவ்வளவு வட்டி நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன், மற்றபடி எல்லா தகவல்களும் அதில் இருக்கும். அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதிலிருந்து கிரெடிட் ஸ்கோர் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம், இந்த இணையதளத்திலிருந்து வரும் தகவல்களில் எந்தெந்த வங்கிகள், எந்தெந்த நிறுவனங்கள் என்னுடைய கிரெடிட் ஸ்கோரை கேட்டிருக்கின்றன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம்.
அதில் வந்து என்னுடைய அந்த புள்ளிகள் அவ்வளவு என்று காட்டும் இல்லையா, அதாவது நல்ல நிலையில் இருக்கிறதா இல்லாட்டி
குறைவாக இருக்கிறதா அதிகமாக இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொள்வதால் எனக்கே முன்பாக தெரியும், அதாவது ஒரு வங்கிக்கு போய் நான் கடன் கேட்பதற்கு முன்பாகவே நானே அறிந்து கொள்வேன், என்னுடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கிறது, அதனால் நான் கேட்ட தொகை கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்று நான் தெரிந்து கொள்வேன்.
இதுவரை இந்த கிரெடிட் ஸ்கோர் பரிசோதிக்கின்ற இணையதளங்களில் எந்த மாதிரியான தகவல்கள் இருக்கின்றன?
நீங்கள் அந்த மாதிரி சோதித்து பார்த்தால் தெரியும், ஏராளமான தகவல்கள், அதாவது ஒருவரை பற்றி எல்லா தகவல்களும், அவருடைய நிதி நிலைமையை பற்றி எல்லா தகவல்களும், அவர் எந்த வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறார், எந்த வங்கியில் பணம் சேமித்து வைத்திருக்கிறார், எந்த நிறுவனங்களில் பணி செய்திருக்கிறார், எத்தனை கிரெடிட் கார்டுகள் இருக்கின்றன, அத்தனை தகவல்களும், அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் தகவல்கள் மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட பல வருடங்கள், 10, 15, 20 வருடங்கள் கூட இருக்கும் அந்த மாதிரியான தகவல்கள் அதில் இருக்கின்றன. இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால், நமக்கு கிடைக்கும் கிரெடிட் ரிப்போர்ட்டில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கூட நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் இப்பொழுது ஒரு அந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை பார்க்கிறேன், ஒருவேளை ஏதாவது அது வந்து வேறு யாருக்காவது இருக்கக்கூடியதாக இருக்கலாம், என்னுடைய ரிப்போர்ட்டில் அது வந்திருக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் நான் என்னால் அதை நிவர்த்தி செய்ய முடியும்.
இப்போ இந்த கிரெடிட் ஸ்கோரை, கிரெடிட் ரிப்போர்ட்டை பெறுவதற்கு கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டுமா?
வருடத்துக்கு ஒரு முறை இந்த நிறுவனங்களில் நாம் மனு செய்தால், இணையதளத்தின் மூலமாக கேட்டாலோ அல்லது நேரடியாக தொலைபேசி மூலமாக கேட்டாலோ, வருடத்துக்கு ஒரு முறை இதை ஒரு கட்டணம் இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ளலாம். சில சமயங்களில் அவர்கள் ஒரு சில நாட்கள் எடுக்கக்கூடும் அந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை நமக்கு தருவதற்கு. உடனடியாக வேண்டுமென்றால் அந்த நிறுவனங்கள் ஒருவேளை ஒரு கட்டணம் எதுவும் என்று கேட்கலாம். இல்லை என்றால் இது நாம் இலவசமாக கிடைக்கக்கூடியது.
இப்போ நீங்கள் சொன்னீர்கள், ஒருவர் கடனை திருப்ப கட்ட தவறினால் அது இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டில் இருக்கும் என்று, எவ்வளவு காலத்திற்கு இருக்கும்?
ஆஸ்திரேலியாவின் இந்த ஒரு சட்டத்தின்படி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் குறைந்தபட்சம் இந்த தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் இது சில சமயங்கள் அந்த தகவல்கள் மாறிவிடும். ஒருவேளை நான் கடன் தொகை கொடுக்கப்பட்டு முடிவாக இருந்தாலும் கூட, அவரை கடன் கொடுத்து விட்டார், முடித்து விட்டார் என்ற தகவல் அதில் அப்படியே இருக்கும், 5 வருடங்கள் குறைந்தபட்சம் இருக்கும்.
இதேவேளை இப்போ ஒருவருடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து பிலோ ஆவரேஜ், மிகவும் குறைவாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படியாக குறைவாக உள்ள கிரெடிட் ரிப்போர்ட்டை மாற்றி அல்லது அதை உயர்த்தி தருவோம் என்று சில நிறுவனங்கள் சொல்கின்றன இல்லையா, அவர்கள் என்ன செய்கிறார்கள்?
இந்த மாதிரியான நிறுவனங்களை நானும் பார்த்திருக்கிறேன், விளம்பரங்கள் செய்கிறார்கள். கிரெடிட் ரிப்பேர், நாங்கள் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை அதிகமாக மாற்றி கொடுப்போம், அப்படியெல்லாம் விளம்பரங்கள் செய்கிறார்கள். இதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நிறுவனங்களை நம்பி அவர்கள் அந்த மாதிரி செய்வதற்கு எங்களுக்கு பணம் கொடுங்கள், ஃபீஸ் கட்டணங்கள் இருக்கின்றது என்று சொல்லி கேட்பார்கள். இதில் ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் குறைவாக இருக்கும் எந்த ஒரு கிரெடிட் ஸ்கோரையும் மாற்ற முடியாது, உயர்த்த முடியாது. ஏதாவது தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள். அது நாமாகவே செய்யலாம். நான் என்னுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டை பார்க்கிறேன், அதில் ஏதோ தகவல் தவறாக இருக்கிறது, அதை நானாகவே இலவசமாக அந்த நிறுவனத்துக்கு சொல்லி மாற்ற முடியும். இந்த நிறுவனங்கள் அதை பொது மக்களுக்கு பொதுவாக சொல்லாமல் எங்களுக்கு கட்டணம் கொடுங்கள், நாங்கள் மாற்றி தருகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் நம்மால் எதுவும் செய்ய முடியாததை அவர்களால் செய்ய முடியாது.
அப்படி என்றால் இப்போ குறைவாக கிரெடிட் ஸ்கோர் இருக்கும் ஒருவர் அதை அதிகமாக்க வேண்டுமென்றால் என்ன செய்யலாம் என்று நிறைவாக சொல்லுங்கள்.
இந்த கிரெடிட் ஸ்கோர் என்பது ஒரு மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது நான் இன்றைக்கு என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் 800 என்று வைத்துக்கொள்ளலாம். இதன் பிறகு நாளையிலிருந்து நான் ஒரு கடனை செலுத்த மறந்துவிட்டேன் அல்லது என்னால் முடியவில்லை, அப்படி என்றால் உடனே அந்த தகவல் இந்த நிறுவனத்துக்கு போகும், உடனே என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைவாகும். ஆக இந்த கிரெடிட் ஸ்கோர் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இதை நாம் அதிகமாக்க வேண்டுமென்றால் நம்மளுடைய பணத்தின், அதாவது வருமானத்தின் வரவு செலவு நம்மளுடைய திட்டங்களில், பழக்க வழக்கங்களில் மாறுதல் ஏற்பட வேண்டும். இப்போ நான் புதிதாக லோன் எடுத்தாலோ அல்லது கிரெடிட் கார்டு எடுத்தாலோ அல்லது கிரெடிட் கார்டின், ஏற்கனவே இருக்கும் கிரெடிட் கார்டின் அந்த அதிகபட்ச வரம்பு அதிகரிக்கப்பட்டால் அல்லது கடனை திருப்பி கொடுக்காமல் காலந்தாமதமானால் என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைகிறது. அதே மாதிரி என்னுடைய ஏற்கனவே இருக்கும் இந்த கடன் கணக்கு முடிந்துவிட்டால் கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகிறது. ஆகவே ஏற்கனவே குறைவாக உள்ள கிரெடிட் ஸ்கோரை உடனடியாக மாற்ற முடியாது. காலப்போக்கில் ஒருவருடைய பணப்பழக்க வழக்கத்தில் அதை அதிகரிக்கலாம். முக்கியமாக கிரெடிட் ஸ்கோரை அதிகரிக்க வேண்டுமென்றால் கிரெடிட் கார்டுடைய லிமிட், அந்த அதிகபட்ச வரம்பை குறைக்க வேண்டும். 1 மேலாக இருக்கும் கிரெடிட் கார்டுகளையும் கடன்களையும் எவ்வளவுக்கெவ்வளவு குறைத்து, 4-5 கிரெடிட் கார்டுகள் இருக்கும் சிலர்கள் வைத்திருப்பார்கள், அதை குறைத்து 1, 2, 3 என்று குறைத்தால் நல்லதாக இருக்கும். மற்றபடி அதாவது கடன் வாங்கியிருப்போம், அதை திருப்பி கொடுப்பதை, மாதம் மாதம் கொடுப்பதை நேரத்திற்கு அவர்கள் குறிப்பிட்ட நாளில் கொடுத்துவிட வேண்டும். மற்றும் இன்னும் வீட்டு வாடகை கூட, எலக்ட்ரிசிட்டி பில், மின்சாரத்தின் பில்கள், மற்றபடி நம் மாதம் மாதம் வரும் பில்களை கூட அதில் குறிப்பிட்ட நாட்களுக்குள் செலுத்திவிட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு நல்ல பழக்கம் இருந்தால் நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் நாட்கள் போக 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 நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகும். பொதுவாக சொல்லப்போனால் சொன்ன நேரத்தில் கடனை திருப்பி கட்டுதல், சரியான நேரத்தில் பில்களுக்கு பணம் கட்டுதல் போன்ற பழக்கம் நல்லபடியாக இருந்தால் அடுத்த தடவை ஒரு வங்கியில் கடன் கேட்கும்போது இலகுவாக இருக்கும்.
சரி, மிக்க நன்றி யூசுப் அவர்களே. எங்களது கிரெடிட் ரேட்டிங், கிரெடிட் ஸ்கோரை எப்படி உயர்த்தலாம், அதை எவ்வாறு சரியாக பண்ணலாம் என்று தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.